பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள்.
பாடகளாக நேத்திரம் நீர் பொழிய நிமலன்மே நீர் ரத்தம், நேத்திரம் நீர் பொழிய நிமலன்மே நீர் ரத்தம், நீற்று வியர்வையாக நிலத்தில் சொட்ட மன்றாடும், நீற்று வியர்வையாக நிலத்தில் சொட்ட மன்றாடும், உன்னியறிவர் யாரோ வேந்து ஜெபிக்கும் புனித சஞ்சலம் யாரோ. அப்பானின் சித்தம் என்றைக்குமாக வென்கிறார், அன்பின் கடவுள் தாமதரும் கரத்திலே இந்த, அன்பின் கடவுள் தாமதரும் கரத்திலே இந்த, துன்ப பாத்திரத்தடி வண்டலையும் பருகும், துன்ப பாத்திரத்தடி வண்டலையும் பருகும், உன்னியறிவர் யாரோ விழுந்து ஜெபிக்கும் புனித சஞ்சலம் யாதோ, உன்னியறிவர் யாரோ விழுந்து ஜெபிக்கும் புனித சஞ்சலம் யாதோ, தன்னிழல் சோலையிலே சாமநடு வேளையிலே, தன்னிழல் சோலையிலே சாமநடு வேளையிலே, மண்ணில் குப்புற விழுந்து வணங்கி மன்றாடி கெஞ்சும், மண்ணில் குப்புற விழுந்து வணங்கி மன்றாடி கெஞ்சும், உன்னியறிவர் யாரோ விழுந்து ஜெபிக்கும் புனித சஞ்சலம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் உபாகம புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். 10 கட்டளைகளை குறித்த விளக்கத்தை 5-7 அதிகாரங்களிலே படித்தோம். 8-21 அதிகாரம் வரை சமயம் தொடர்பான, தேசம் தொடர்பான அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். 22 அதிகாரம் முதல் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான கற்பனைகளை கர்த்தர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு பறவை அடைகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது குஞ்சுகளோடு விழுந்து கிடக்கும் என்றால் தாயை பறக்கவிட்டு குஞ்சுகளை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் என்று கர்த்தர் கூறியதை சிந்தித்தோம். இன்று நாம் உபாகமம் 22 அதிகாரம் 8 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், உபாகமம் 22:8. நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். அருமையானவர்களே, அந்நாட்களிலே மாலை வேளையிலே வீட்டின் கூரை பகுதியிலேதான் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த இடமானது பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ வீட்டின் மெத்தையிலிருந்து விழுந்து கிடக்கக்கூடாது என்பதை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இந்நாட்களிலேயும் நாம் வாழும் இடங்களிலே, நம்முடைய பட்டணங்களிலே ஒரு வீடு கட்டினால் அது எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கே கர்த்தர் அவசியமான ஒழுங்குகளை சொல்லிவிட்டார். தன்னுடைய பிள்ளைகள் வீடுகளை கட்டும்பொழுது அவருடைய பாதுகாவலை குறித்து அவர் பொறுப்புள்ளவராயிருந்தார். இன்றைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வீடு அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு பாதுகாவல் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாவல் இருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களினாலே அவர்கள் கரைப்படாதபடி காத்துக் கொள்ளப்படக்கூடிய சுவர் அங்கே கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்பதை குறித்து கூட அக்கறை இல்லாமல் இருப்பதை குறித்து பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய நெஞ்சத்திலே மதியினம் ஒட்டியிருக்கிறபடியினாலே தவறான காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடும். எனவே இன்றைய வீடுகளிலேயும் பிள்ளைகள் ஆபத்துகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி, விபத்துகளிலே மாட்டிக்கொள்ளாதபடி கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பை நாம் கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். உபாகமம் 22:9-10 வசனங்கள், உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக, இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய், மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. இங்கே கர்த்தர் சொல்லும் காரியம் ஒருவேளை வேடிக்கையானதாக தெரியலாம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே இது இந்நாட்களிலேயும் செய்யப்படுகிறது. சமீபத்திலே அங்கே சென்ற ஒரு ஊழியர் அரபு தேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அவ்வாறு ஒரு பக்கம் எருதையும் ஒரு பக்கம் கழுதையையும் வைத்து உழுது கொண்டிருந்ததை படம் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு எருது எருதுதான், ஒரு கழுதை கழுதைதான். அவை இரண்டும் ஒத்துப்போகவே முடியாது. இரண்டிற்கும் உள்ள சக்தி வித்தியாசமானது. ஒன்று போல அது இழுத்து செல்ல முடியாது. அருமையானவர்களே, கவனித்தீர்களா? கர்த்தர் கலப்படத்தை விரும்பவில்லை. திருமணத்திலேயும் அதே போலதான். ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே இந்நாட்களிலே நாம் எச்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உபாகமம் 22 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கிறேன். ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. இப்படிப்பட்ட கலப்படத்தினாலே என்ன நடக்கிறது தெரியுமா? இது துவைக்கப்படும் பொழுது ஆட்டு மயிரானது மொத்தத்திலே சுருங்கும். ஆனால் பஞ்சு நூல் அவ்வாறு இல்லை. அப்பொழுது அங்கே பிரச்சனை உருவாகிறது. வசனம் 12. நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. இந்த தொங்கல்கள் பொதுவாக ஊதா நிறமானதாயிருக்கும். பிரதான ஆசாரியனுடைய உடையிலேயும் அந்த தொங்கல்கள் ஊதா நிறமானதாயிருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். இது தேவனோடு அவர்களுக்குள்ள உறவை ஞாபகப்படுத்துகிறது. பின்னான காலங்களிலே இப்படிப்பட்ட தொங்கல்கள் யூத மக்களின் அடையாளமாகிவிட்டது. கர்த்தர் கலப்படங்களுக்கு எதிராக எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு கூட ஒன்றர கலக்க முடியாது. சிலர் உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டுமென்றால் உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, அப்படி உலகத்தை ஆதாயப்படுத்த சென்ற எவருமே உலகத்தை ஆதாயப்படுத்தவில்லை. உலகம்தான் அவர்களை ஆதாயப்படுத்திவிட்டது. நான் வாசித்தது போல விதைகளானது கலப்படமாக சேர்த்து விதைக்கப்படக்கூடாது. எருதும் கழுதையும் சேர்ந்து பணியிலே ஈடுபடுத்தப்படக்கூடாது. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலுமான உடையை தரிக்கக்கூடாது. அதேபோல கர்த்தரை அறிந்தவர்கள் உலகத்தோடு கலக்கக்கூடாது. உபாகமம் 22 அதிகாரம் 13-15 வரை பாருங்கள். ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து, நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாட்டி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினால், அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலிலுள்ள மூப்பர்களிடத்தில் கொண்டு வர கடவர்கள். இது குற்றமற்ற மனைவியை பாதுகாக்க தேவன் கொடுத்த சட்டம். எந்த ஒரு பெண்ணையும் தவறுதலாக அவர்கள் குற்றம் சாட்டக்கூடாது என்பதற்காக இவ்விதமாய் கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனற்ற வெறுப்பு நிறைந்த கணவனிடத்திலிருந்து ஒரு மனைவியை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை இது. இப்படிப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட தீமையான சூழ்நிலைகளிலே கள்ளம் கவடற்ற பெண்களை காப்பதற்காக கற்பனை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 22 அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள். அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால், அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிகட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லறிந்து கொள்ள கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். ஒருவேளை அந்த பெண் குற்றவாளியாய் இருப்பாள் என்றால் அவள் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்கள் புதிய ஒரு ஒழுக்க நிலையை குறித்து பேசுகிறார்கள். திருமணத்திற்கு வெளியே பாலுறவும் தவறல்ல என்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மிக தெளிவாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கிறார். அது எப்பொழுதுமே ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒழுக்க நெறியாயிருக்கிறது. ஒரு சிறு அளவும் அந்த ஒழுக்க நெறியை தாண்டி செல்லும் எந்த தேசமும் சீரழிவைத்தான் காணும். அருமையானவர்களே, இன்றைக்கு இது தொடர்பான காரியங்களை நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கும்பொழுது நமக்கு அது எத்தனை வேதனையானதாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனையின் கீழ் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒருவர் உபச்சார பாவத்திலே பிடிக்கப்பட்டால் அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி. இது இன்றைக்கு கடைபிடிக்கப்படும் என்றால் எங்கே பார்த்தாலும் கற்குவியல்களாய்த்தான் இருக்கும். அருமையானவர்களே, கர்த்தர் திருமண உறவை கனப்படுத்துகிறார். பால் உறவில் பரிசுத்தத்தை அவர் கனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே விபச்சார பாவம் காணப்படும் என்றால் அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இது எதை நமக்கு காட்டுகிறது? விபச்சார பாவத்தை கர்த்தர் எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போது உனக்கு நலமாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளின் மேலே எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறார் என்பதையும் அவர் நமக்கு கொடுக்கிற கற்பனைகளை வெளிப்படுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையின் பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு எந்த அளவு பரிசுத்தம் உள்ளதாயிருக்கிறது? அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்காக நீ உன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வாயா? சற்றே எண்ணிப்பார். உபாகமம் 23 அதிகாரத்தை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். குடும்ப உறவுகள், தனிப்பட்ட உறவுகள் தொடர்பான ஒழுங்குகளை குறித்த ஆர்வம் தரக்கூடிய கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றும் ஒரு விசுவாசியை அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரத்திலேயும் ஒவ்வொரு நிமிடத்திலேயும் பகைக்கிறதாயிருக்கிறது. இன்று நாம் வாழ்கிற காலத்திலே அசுத்தமான வார்த்தைகள் மிக சாதாரணமாக பேசப்படுகிறது. கர்த்தரும் சில பச்சையான காரியங்களை சொல்லுகிறார். அவ்வாறு கூறுவதனாலே அது கெட்ட வார்த்தைகள் என்று சொல்ல முடியாது. தனிப்பட்ட விதத்திலே தேவன் ஆழமாய் சொல்லும் சில காரியங்களை பொதுவாக மக்கள் தவிர்த்து விடுகிறார்கள். அதிலே அர்த்தமுள்ள ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. உபாகமம் 23 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். விதை அழிக்கப்பட்டவனும் கோச மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு சட்டமாய் தெரிகிறது. இங்கே கர்த்தர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது தன்னைத்தானே ஒருவர் தண்டித்துக் கொள்வது, அதாவது உலகத்திலே கர்த்தர் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்திலே தவறு என்று வெறுப்பதை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். மத்திய காலத்திலே ஐரோப்பா தேசத்திலேயும் ஆசியா தேசத்திலேயும் வட ஆப்பிரிக்கா தேசத்திலேயும் கூட உலகத்தில் காணப்பட்ட ஊழல்களை பார்த்த மக்கள் சிலர் உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் என்று தூரமான இடங்களிலே மடங்களை கட்டிக்கொண்டு அங்கேயே கூடியிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தையும் கர்த்தர் விரும்பவில்லை. இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட மக்களை பார்க்கலாம். அவர்கள் ஏதோ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் எந்த வித்தியாசமான சந்தோஷத்தையும் கண்டுகொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அப்படிப்பட்ட சிலர் ஆபத்தான மனிதர்களாயும் இருக்கிறார்கள். பயபக்தியாக இருப்பது போல அவர்கள் நடிக்கலாம். உலகத்தின் காரியங்களை அவர்கள் முன்னாலே சொன்னால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததைப் போல காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களும் புறங்கூறுகிறவர்களாகவும் மற்றவர்களை குறித்து குறைவாய் பேசுகிறவர்களாயும் அந்த ரங்கத்திலே அசுத்தத்திலே இருப்பவர்களாயும் தங்களுடைய வியாபாரங்களிலே சரியானபடி சுத்தமான வியாபாரம் செய்யாதவர்களாயும் இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை குறித்து கர்த்தரே எச்சரிப்பு கொடுக்கிறார். உபாகமம் 23 அதிகாரம் 2 வசனம். வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10 தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இங்கே கர்த்தர் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை போல தெரிகிறது. ஒரு வேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாவதற்கு இன்று மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நாங்கள் ராஜாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ராஜாவுடைய பிள்ளைகள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள்தான் வேசி பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஒருவர் சமய சடங்குகளை எல்லாம் சிறப்பாக செய்யலாம், ஆனாலும் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. அதை மிக தெளிவாக கர்த்தர் சொல்கிறார். பரிசேயனாகிய நிக்கோதேமோ சமயம் சார்ந்த காரியங்களை எல்லாம் கைக்கொள்ளுகிற ஒரு மனிதனாயிருந்தான். ஆவிக்குரிய சமுதாயத்தின் ஒரு தலைவனாகவும் இருந்தான். என்றாலும் அவனும் ஒரு வேசி பிள்ளையாயிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தபொழுது அவர் மிக தெளிவாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று கூறிவிட்டார். பல திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஞான ஸ்நானம் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவருடைய நடக்கை, அவருடைய நோக்கம் எல்லாமே வேத வசனங்களுக்கு எதிரானதாயிருக்கும். தாங்கள் ஞானஸ்நானம் பெற்றதால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேசி பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சகராக நான் அறிந்திருக்கிறேனா? கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் எத்தனை சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை சபைகளிலே நீங்கள் அங்கத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் வேசி பிள்ளைகளே. உபாகமம் 23 அதிகாரம் 3-4 வசனங்களை பார்ப்போம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால், அம்மோனியர்களும் மோவாபியர்களும் மிகுந்த கேடான தெய்வ வழிபாடு கொண்டவர்களாம். பாகாலின் அதிகமான சொரூபங்களை அங்கே கண்டெடுத்திருக்கிறார்கள். தவறான சமயம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தவறான சமயம் என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அம்மோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபொழுது அப்பவும் தண்ணீரும் கொடுக்கவில்லை, மாறாக பிலேயாமுக்கு கூலி பேசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க எத்தனித்தார்கள். வசனங்கள் 5-6 பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். நீ உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. இது கொடூரமான ஒன்றாய் தெரியலாம். ஏன் கர்த்தர் இவ்வாறு சொல்கிறார் என்றால், தவறான சமய பழக்க வழக்கங்களோடு இவர்களுக்கு தொடர்பு உண்டாகக்கூடாது என்பதுதான் இதன் குறிக்கோள். மாயையான சபைய வழிபாடுகள் பிசாசினால் உண்டானவை. பிசாசானவன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே இன்றும் நிறைந்ததாயிருக்கிறது. ஒரு அழகான ஆலயத்திலே, நல்ல கோபுரம் இருக்கும் ஒரு ஆலயத்திலே, நல்ல இசைக்கருவிகள் இருக்கும் ஒரு ஆலயத்திலேயும் கூட பிசாசானவன் குடிகொள்ள முடியும். எனவே மாயையான சமய சடங்குகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். வசனம் 7 பாருங்கள். ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள். எனவே ஏதோமியரை அருவருக்கக் கூடாது. ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே ஏசா என்று சொல்லப்படுவது பழைய சுபாவம், மாம்சத்தின் காரியத்தை குறிக்கிறது. ஒருவேளை நாம் நம்முடைய மாம்சத்தை பகைக்கலாம், அதை விட்டு வெளியே செல்ல துடிக்கலாம், அதை தண்டிக்க யோசிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே நன்மை செய்கிறதில்லை. மாம்சத்தின் காரியங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. நம்முடைய பழைய சுபாவம் நம்மை கட்டுப்படுத்தி நடத்துகிறதா இருக்கக்கூடாது. மாம்சம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு பகையாயிருக்கிறது. ஆனாலும் அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாயிருக்கிறது. அதை பகைப்பதனாலே நாம் எதையுமே சாதிக்க முடியாது. எத்தியோப்பியனையும் பகைக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அங்கே அந்நியராயிருந்தார்கள். எகிப்து என்று சொல்லும்பொழுது வேத புத்தகத்திலே அது உலகத்தை குறிக்கிறது. நாம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறக்கூடாது. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று 1 யோவான் 2 15 வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு கூறுவதனாலே இயற்கையின் அழகை நாம் ரசிக்கக்கூடாதென்றோ, இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய வீட்டையோ நம்முடைய வாகனங்களையோ வசதிகளையோ குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அதன் மேலே நம்முடைய முதல் அன்பை நாம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வழிப்பயணிகளாகத்தான் இருக்கிறோம். வனாந்தர வழியாய் சென்ற இஸ்ரேல் மக்கள் அதை பூஞ்ச வழியாக மாற்ற முயற்சிப்பதில்லை. இந்த உலகத்தை சீரமைக்கக்கூடிய இயக்கங்களிலே நாம் சேர வேண்டும் என்பதில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பணி. நாம் பிரயாணம் செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம், அந்நியர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்குமென்றால், இந்த உலகத்தின் காரியங்கள் ஏதாவது நம்மை விட்டு கடந்து போகும்பொழுது அது நம்மை துக்கத்துக்குள்ளே ஆழ்த்தாது. உபாகமம் 23:12-13 வசனங்கள். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். சுத்தம் சுகாதாரம் தரும் என்பதை கர்த்தர் அறிந்தவராய் இந்த கட்டளையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்து அறிவிக்கப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலேயும் சுத்தம் சுகாதாரம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் மாசப்பட்டிருப்பதை குறித்து பேசப்படுகிறது. யார் உலகத்தை மாசுபடுத்தியது? நிச்சயமாக கர்த்தர் அவ்வாறு செய்யவில்லை. நமக்கு சுத்தமான நதிகளையும் சுத்தமான காற்றையும் சுத்தமான தண்ணீரையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாவமுள்ள மனிதனே பூமியை கரைப்படுத்துகிறான். தேவன் கற்றுக் கொடுத்த கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிவான் என்றால் இந்த உலகம் சுத்தமானதாயிருக்கும். வசனம் 14 பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கர்த்தர் சுத்தத்தை விரும்புகிறவராயிருக்கிறார். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்று வெப்ஸ்டர் கூறுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் சுத்தம். நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய சுற்றுப்புறத்திலே நாம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சிந்தனையிலே நாம் சுத்தமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். நம்முடைய செயலிலே நாம் சுத்தமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமானவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உபாகம புத்தகம் எவ்வளவு அடிப்படை உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? இந்நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அடிப்படை காரியங்களை கவனித்து அந்த கொள்கைகளை கட்டளைகளை நாம் கடைபிடிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நடைமுறை பழக்க வழக்கங்களை குறித்தும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் சுத்தத்தை விரும்புகிறீர் ஐயா. எங்களுடைய வீடு சுத்தமாயிருக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் சுத்தமற்றவர்களாய் இருக்கும் பொழுது அதை கண்டு எங்களை விட்டு நீர் போய்விடக்கூடியவர் என்பதையும் நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம். எங்களை கண்டு நீர் எங்களிடத்திலே தங்காமல் நீர் தூரமாய் சென்று விடும்படி, எந்த அசுத்தமும் எங்களுடைய வாழ்க்கையிலேயோ எங்களுடைய வீடுகளிலேயோ காணப்படாதபடி, எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய இல்லத்தையும் எப்பொழுதும் நாங்கள் சுத்தமாய் வைத்திருக்க கர்த்தரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. குறை குற்றங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3.